الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال النبي عليه الصلاة والسلام: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் பலவிதமான அருட்கொடைகளை, அனுகூலங்களை, நியமத்துகளை தந்திருக்கிறான். இவைகள் அனைத்திலும் ஆக பொறுமதியான ஒரு செல்வம், ஒரு நியமத்து இருக்கின்றது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்துடைய நியமத், தீனுடைய நியமத். உலகத்தில் உள்ள மற்ற எல்லா செல்வ பாக்கியங்களை விட அல்லாஹிடத்தில் ஆக சிறப்பான உயர்வான ஒரு செல்வம், ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அது அல்லாஹுடைய புனிதமான தீன். இந்த தீனை, இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காகத்தான் உலகத்திற்கு 100,000+ மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். 300+ மேற்பட்ட ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த நபிமார்களுடைய வழிகாட்டுதலுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் வேதங்களையும் சொஹபுகளையும் இறக்கி வைத்து அந்தந்த காலத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தீனுடைய தாவத்துடைய பிரச்சாரத்திற்கு அல்லாஹ் உதவியாக இந்த வேதங்களையும் சொற்பதையும் இறக்கி வைத்தான். கடைசியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியும், அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் மிக பயங்கரமான காலம். ஏனென்றால் நபி அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த ஹதரத் ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நபி அவர்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 570 வருட காலம். அதற்கு பத்திரத்துடைய காலம் என்று கூறுவார்கள். நபிமார்கள் வராத காலம், ஒரு 570 வருஷம் உலகத்திற்கு நபிமார்கள் வராததுனால மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான, பயங்கரமான ஒரு கட்டத்திற்கு சென்றிருந்தார்கள். ஏன், நபிமார்கள் தான் மக்களுக்கு நேரான வழியை காட்டுவார்கள். நீங்க இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்று நபிமார்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஒரு 570 வருஷம் நபிமார்கள் வராததுனால மக்கள் பாவங்களுடைய, குற்றங்களுடைய அகல பாதாளத்திற்கு சென்றிருக்கார்கள். எந்த அளவுக்கு பைத்துல்லா, காபத்துல்லா, அதுதான் தௌஹீதுடைய மர்க்கத், ஏகத்துவத்துடைய மர்க்கத். அல்லாஹ்வை அதை முன்னோக்கித்தான் நாம் தொழுகிறோம். அந்த பைத்துல்லாவுக்கு உள்ளேயே 300+ மேற்பட்ட சிலைகளை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். பைத்துல்லாவுக்கு வெளியில நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கி விட்டது. மறுமுனையை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட பொருளாதாரத்துடைய பெரிய முன்னேற்றம் இல்லை, கல்வித்துறையில ஒரு முன்னேற்றம் இல்லை, மனித தோற்றத்தில் வாழ்ந்தாலும் கிட்டத்தட்ட மிருகங்களுடைய குணங்கள், நல்ல பண்புகளும் இல்ல, நல்ல நடத்தைகளும் இல்ல. சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி எல்லாம் மோதிக்கொள்வார்கள், சண்டைகளை பிடித்துக் கொள்வார்கள், வருஷ கணக்கில விரோதத்தை வீட்டுக் கொண்டு பழித்தேற்பார்கள். இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்தான். வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எழுத வாசிக்க தெரியாதவர்கள் அதிகமானவர்கள். இந்த அளவுக்கு என்றால் நபியுடைய தோழர்களில் கிட்டத்தட்ட எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் ஒரு 45 பேர் அல்லது 49 பேர் என்று சில கிட்டாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அறிவுத்துறையில பின்தங்கித்தான் இருந்தார்கள். பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாகரீகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை திருத்தேலா, இவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வரையிலாண்டு நிராசையாகல்ல. அந்த மக்களுடன் நபி அவர்கள் இரண்டர கலந்தார்கள். அந்த மக்களுடன் சேர்ந்து அமர்ந்தார்கள். அந்த மக்களுடன் இணைந்தே தன்னுடைய அதிகமான காலத்தை கழித்து அந்த மக்களுக்கு எப்படியாவது இந்த தீனை எச்சி வைக்கணும், இந்த புனிதமான தீனை அவர்களுக்கு அறிமுகம் செய்யணும். அல்லாஹுடைய விளக்கம், அல்லாஹுடைய விளக்கம் இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு மாறு செய்கிறார்கள். ஆகிராவை பற்றி இவர்களுக்கு தெரியாது. வெறும் உலகத்துடைய வாழ்க்கை தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நாங்கள் பார்க்கலாம் உலகத்தில் உள்ள அநேகமான நுண் முஸ்லிம் அவர்கள், அவர்களுக்கு ஈமான் நம்பிக்கை இல்ல, ஆஸ்கராவின் மீது நம்பிக்கை இல்ல. உலகத்துல வாழ்றதை என்ஜாய் பண்ணத்தான். இங்குள்ள மக்களை நீங்க பாப்பீங்க, சொல்லுவாங்க நாங்க வந்ததை பிறந்ததை என்ஜாய் பண்ணு போவிக்க. இந்த ஆஸ்கராவுடைய வாழ்க்கை அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு இல்ல. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உலகத்துல நீங்க கொஞ்ச காலத்தான் வாழ்வீங்க, உங்களுடைய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்றால் அது மறுமையுடைய வாழ்க்கை தான், அதற்கு தான் வாழ்க்கை என்று சொல்லலாம். ஏன் உலகத்துடைய வாழ்க்கை பாருங்க மாறி மாறி வருது. கொஞ்ச நாளைக்கு இன்பம், அதற்கு பின்னால துன்பம், கொஞ்ச நாளைக்கு சந்தோஷம், அதற்கு பின்னால கவலை, சில வருடங்களுக்கு வாலிபம், அதற்கு பின்னால வயோதிபம், சில வருடங்களுக்கு ஆரோக்கியம், அதற்கு பின்னால நோய். உலகத்துல யாராவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எந்த பிரச்சனையும் சோதனையும் சிக்கலும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இருந்தார்களா? இல்ல, உலகத்தில் இல்ல. உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் இப்படித்தான் வைத்திருக்கிறான். ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், ஆகிராவுடைய வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை. அதுல இன்பம் என்றால் நிரந்தரமான இன்பம், அதற்கு பின்னால துன்பம் இல்ல. சந்தோஷம் என்றால் நிரந்தரமான சந்தோஷம், அதற்கு பின்னால கவலை இல்ல. தோல்வி என்றால் நிரந்தரமான தோல்வி, அதற்கு பின்னால யாரும் வெற்றி பெற முடியாது. இன்னும் கொஞ்சம் வாங்கலே, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்கலே. இந்த பக்கத்துல இடம் இருக்கு, சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கத்துல கொஞ்சம் நெருங்கலாம், இடம் இருந்தா கொஞ்சம் நெருங்கிக்கோங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல தோக்கலாம், திரும்ப வெற்றி பெறலாம், பிசினஸ்ல லூஸ்டா போவாரு, ஜீரோ ஆகுவாரு, மறுக்க மேல வருவாரு, எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆகுவாரு, மீண்டும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் முயற்சி பண்ணி அவர் மஷால்லா பாஸ் ஆகி விடையிலும். ஆனால் ஆசிராவுட யாராவது தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்கு பின்னால வெற்றி இல்லை. ஆசிராவுல ஒருவர் நஷ்டம் அடைந்தால் அந்த நஷ்டத்திற்கு பின்னால லாபம் இல்ல. அதனால நபியவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயும் நீங்க வெற்றி பெறணும், ஆசிராவிலேயும் நீங்க வெற்றி பெறணும் என்றால் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கத்தை நீங்க கனதாக்கி கொள்ளுங்க. மார்க்கத்துடைய அடிப்படையில நீங்க வாழுங்க. எங்களோட மார்க்கத்துல ஜீல்ல எந்த ஒன்றும் கஷ்டம் இல்ல. அல்லாஹ் எல்லா விடயங்களையும் விலகு வாங்கி தந்திருக்கிறான். ஆனா நாங்க பழகணும் போறதான் இருக்குது. நாங்க எப்படி எங்களை பழக்கவோமோ அது நேர்ச்சி. உதாரணமாக நைட் டியூட்டி செய்யறாரு, பல வருஷ காலமாக நைட்ல தூங்குறாரு இல்ல, அவரோட வேலை நைட் ஷிப்ட் தான். இப்ப அவருக்கு நைட்ல முடிச்சுக்கிறது கஷ்டம் இல்லை, அவர் அதற்கு பழகிட்டாரு. அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களோட தவறான பழக்க வழக்கங்களை நீங்க மாத்தி 400 வாழ்க்கை திட்டத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், அந்த முறைப்படி நீங்க வாழ்ந்தீங்கண்டா அதை அல்லாஹ் புரிந்து கொள்வான், அதன் மூலம் வெற்றிகளை தருவான், அதன் மூலம் கண்ணியம் கௌரவங்களை தருவான், அதன் மூலம் நீங்க ஆசிராவுல பெரிய பாக்கியங்களை அடையலாம். இதற்கு மாற்றமாக நீங்க உங்களோட மனோ இச்சைப்படி வாழ்றீங்க, இதற்கு மாற்றமாக உங்களோட விருப்பப்படி வாழ்றீங்க, அப்படி வாழ்ந்தீங்கன்னா உலகத்துல நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்காது.
ஆப்பிராவுல மிகப்பெரிய தோல்வி. நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கண்டா அங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. உலகத்தில் இங்க நாங்க பார்க்கலாம் யாரா நோய் வாய்ப்பட்டுட்டா மாஷா அல்லாஹ் ஹெல்ப் பண்றோம், வைத்திய ரீதியாக ஹெல்ப் பண்றோம், குடும்பமாயிருந்த உணவுகளை கொண்டு உதவி செய்கிறோம். ஏன் மரணித்து விட்டாலும் இங்க அவர் அடக்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை சேர்த்து அவர் அழகான முறையில் அடக்கணும் நாங்க உதவிகளை செய்கிறோம். ஆனால் ஆசிரியரால யாரும் யாருக்கும் உதவி செய்யல. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கூட உதவி செய்யலாம், ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கும் உதவி செய்யலாம். அங்கே கொடுக்கல் வாங்கலும் இல்ல, வியாபாரமும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளித்தன்மையும் இல்ல, யாரும் இன்னும் ஒரு அடிக்கு சிபாரிசு செய்யவோ பரிந்துரைக்கவோ இல்ல. அங்க எந்த விதமான யாரும் யாருக்குமே, நாங்க உலகத்துல சில நேரத்துல சிலர் வாழ்வாங்க, நீங்க இந்த புள்ள குட்டிகளுக்காக வாழ்றேன், நான் எங்க மனைவிக்காக வாழ்றேன், நான் என்னுடைய உமா பாப்பாவுக்காக வேண்டி வாழ்கிறேன் என்று ஒரு சிலர் கூறுவார்கள். அந்த தியாமத்துடைய நாளையில இவர் அவரை கண்டால் திரண்டு ஓடுவார். அன்றைய தினம் ஒருவர் தன்னுடைய நண்பரை விட்டும் விரண்டு விடுவான், தாயை விட்டும் விரண்டு விடுவான், தந்தையை விட்டும் விரண்டு விடுவான், தன்னுடைய மனைவி மக்களை விட்டும் விரண்டு விடுவான். ஏன் அங்கு எல்லாரும் நஷ்டி நஷ்டி, எனக்கேற்பட்ட நஷ்டமே, எனக்கேற்பட்ட கைதே கை சேதமே என்று சத்தம் போடுவாங்க. நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக இவைகளை அறிவித்து கொடுத்தான். அதனால நபி அவர்கள் உலகத்துல யாராவது கஷ்டத்தை பதிலத்தை பார்த்து பெருசா அனுப்ப மாட்டாங்க. ஏன் இவருடைய கஷ்டம் எப்படியும் நீங்கிடும், இவருடைய வறுமை, இவருடைய உணவில்லாத தன்மை, ஆடை இல்லாத தன்மை, வீடு இல்லாத தன்மை, இவைகளை பார்த்து நபி அவர்கள் மிச்சம் அழக்க மாட்டாங்க, கண்டிப்பா உதவி செய்யும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு ஆள் தீன் இல்லாம, ஒரு ஆள் கொள்கை இல்லாம, ஒரு ஆள் வணக்கங்கள் இல்லாம, ஒருவர் அமல் இபாதத் இல்லாம மரணித்தால் அவர்களுடைய ஆசிராவுடைய நஷ்டம் ஈடு செய்ய முடியாத நஷ்டம். அதனால அந்த நஷ்டம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. தன்னுடைய நண்பனுக்கு மட்டுமல்ல பயங்கரமான விரோதிக்கும் ஏற்படக்கூடாது, அபு ஜஹலுக்கும் ஏற்படக்கூடாது, அபு சுஃபியானுக்கும் ஏற்படக்கூடாது. அதனால ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன செய்தார்கள் என்றால், அந்த மக்களுக்கு இந்த புனிதமான தீனை விளக்கினார்கள். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை அல்லாஹுடைய தூதுவனாக நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய முன்மாதிரியை வைத்திருக்கிறான். லக்கத் கான லகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான முன்மாதிரி. வெறும் தொழுகையில மாத்திரமல்ல, வெறும் நோன்பு ஜகாத் ஹஜ்ஜில மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க முன்மாதிரி. நடையில உடையில பாவனையில அவர்களுடைய நடவடிக்கைகள்ல எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் அனைத்திற்கும் ஒரு முறையை கற்று தந்திருக்கிறார்கள். நாங்க முடி வெட்டுவதாக இருந்தாலும் இஸ்லாத்தில் ஒரு முறை முடி இருக்குது, முடி நாங்க நினைச்ச மாதிரி வளர்க்கவும் வேணாம், நினைச்ச மாதிரி வெட்டவும் வேணாம். ஹதீஸ்ல வருது, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, கஸாவுடைய அடிப்படையில முடி வெட்டுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். இதற்கு முஹத்தித்தீன்கள் ஹதீஸ்களே வல்லுநர்கள் கூறுகிறார்கள், கஸா என்ன, யுத்ரகு பஅது ரஸி வ யுஹலகு பஅதுஹு, தலையில் சில பகுதி முடியை வெட்டிவிட்டு இன்னும் சில பகுதி முடியை வைப்பது, அது ரெண்டு மாதிரி இருக்கலாம். தலையில நடுவுல ஃபுல்லா முடிய இறக்கிட்டு சைட மட்டும் வைக்கிறார், அல்லது என்ன செய்யற, நடுவுல மட்டும் முடிய வச்சுட்டு தலையில ஃபுல்லா இந்த சைட ஃபுல்லா வலிக்கிற, இது முடியாது. இறக்கினா ஃபுல்லா இறக்குங்க, வெச்சா ஃபுல்லா வைங்க. நான் எதை சொல்ல வரேங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க முடி அது நடிஷ்டம், அதுக்கு என்ன நீங்களே சொல்லிக்கிற தேவல்ல, அது எங்களுக்கு எப்படி விருப்பமோ நாங்க அப்படி செய்வோம். ஆனா எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்திற்கும் வழிகாட்டுதல், ஹஜ்ரத் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அதாவது பெருமையோட சொல்லுவாங்க, எங்கட நபி அவர்கள் எங்களுக்கு சிறுநீர் கழிக்கிற முறையை கூட படித்து தந்தார்கள். அதற்கும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையை படித்து தந்தார்கள். எச்சிலை துப்பு உலகத்துல யாராவது ஒரு தலைவர் இதெல்லாம் சொல்லுவாங்களா? ஒரு தலைவர் இப்படி பேசினா சொல்லுவாங்க, என்ன இவருக்கு பேசுறதுக்கு வேற ஒன்றும் கிடைக்கலையான்னு கேட்பாங்க. ஆனா எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலை எப்படி துப்போனும் நேரா கிப்லாவுக்கு முன்னால துப்ப அனுமதி இல்ல, வலது பக்கமாக துப்பாதீங்க, இடது பக்கமாக துப்பிக் கொள்ளுங்க. தொழுகையில எச்சில் துப்ப வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் உங்களோட ஆடையுடைய ஓரத்துல மெதுவா துப்பிக் கொள்ளுங்க. நபியுடைய காலத்துல வெறும் தரையாக இருந்துச்சு, அல்லது உங்களோட காலுக்கு கீழால துப்பிக் கொள்ளுங்க. என்ன மண் தர அது மண்ணோட சேர்ந்துடும். நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கு ஒரு முறையை சொல்லி தந்தார்கள். இன்னைக்கு நாங்க சாப்பிடுறோம், அதற்கும் முறை. நீர் அணிந்து கொள்றோம், அதற்கும் ஒரு முறை. சாப்பிட்டு முடித்ததோடு அந்த தட்டை வலித்து சாப்பிடுவதும் சொன்னா. சில நேரங்கள்ல இந்த பொஃபே சாப்பாடுகள் வைப்பாங்க. அப்ப நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர் தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டுக் கொள்றது. கடைசியில பாதியை சாப்பிட்டு பாதியை கொண்டு டஸ்ட்பின்ல போடுற முறை இல்லை. எங்களுக்கு எது தேவையோ எதை சாப்பிட முடியுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும், அதை மட்டும்தான் எடுக்கணும். அதற்கு மேலால் எடுத்து வேஸ்ட் பண்ணுவதற்கு அனுமதி இல்ல. நாங்க சாப்பிட்ட தட்ட வலிச்சு சாப்பிட்ட அபூதாவுதரவான அறிவாய மன் அக்கரபி கஸ்அத்தின் சும்மா லஹிதஹா தகூலு லஹு கஸ்அ அதகல்லாஹு மினன் நார் கமா அதகதனி மினஷ் ஷைத்தான். அபூதாவுதரவான அறிவாய யாராவது ஒரு பிளேட்ல தட்டுல சாப்பிட்டு அந்த தட்டை நல்லா வலிச்சு சாப்பிடுறாரு, அந்த தட்டை இவரை பார்த்து கூறுகின்றதாம், நீங்க ஷைத்தானிடம் இருந்து என்னை பாதுகாத்ததற்காக அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக அந்த தட்டை துஆ செய்து. நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தில் நூற்றுக்கணக்கான ஹைர்கள் இருக்குது. அந்த சுன்னத்தை விடுவதன் மூலமாக உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு அப்படித்தான். இப்ப உலகம் முன்னேறி கொண்டு போகுது, எங்கட சில சகோதர சகோதரிகளும் உலகம் போற போக்குல நாங்க போகணும், நாங்களும் கொஞ்சம் அவங்களோட மோதணும், நாங்களும் கொஞ்சம் அவர்களோட போட்டி போடணும். எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அதற்கு இஸ்லாத்துல தடை இல்லை. நிக்காக இருக்குது, பெருநாள் இருக்குது, வேற ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் தாராளம் அதை கொண்டாடேயும். ஆனா முறை இருக்குது, அந்நியவர்கள் கொண்டாடுற முறை இல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் ஒரு முறை படி உதாரணமா பெருநாள் சொல்லுக வருது. நதியவங்க பெண்களை கூட சொன்னாங்க, நீங்க வாங்க தொழாத பெண்மணிகள். அது வெளியில மைதானத்திற்கு, வெளியில மைதானத்திற்கு தொழாத பெண்மணிகள் கூட நீங்க வாங்க, ஏதோ ஒரு சந்தோஷமான தினம். ஆனா அதிலே ரிவாயத்துல வருது, ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, யார சூழல்லாம் எங்களை ஒரு பெண்மணிக்கு ஜில்பாப் இல்ல, தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ள ஜில்பாப் ஒன்று இல்ல, என்ன செய்ய? நபி அவங்க சொன்னாங்க, ஜில்பாபா அவருடைய இன்னும் ஒரு சகோதரிட்ட ஒரு ஜில்பாப வாங்கி அதால தன்னை மறைத்துக் கொண்டு அவரும் வரட்டும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அவைகளை கொண்டாடேனும் ஆனா முறைப்படி. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் சில திருமணங்கள்ல மேற்கத்திய அல்லது அரபு நாடு, எந்த அரபு நாடு எங்களுக்கு முன்மாதிரி இல்லையே. ஒரு சிலர் சொல்லுவாங்க சவுதியில செய்யறாங்க, துபாயில செய்யறாங்க, அரபு நாடு எங்களுக்கு முன்மாதிரி இல்ல. எங்களுக்கு குரானும் ஹதீஸும் தான் முன்மாதிரி, எங்களுக்கு எங்கட இமாம்கள் முன்மாதிரி, எங்கட ஃபுகஹாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி. இப்ப சில அரபு நாடுகள்ல திருமணத்துல பெண்கள் டான்ஸ் ஆடுறான்னு எங்கட ஒன்று டான்ஸ் ஆடுற, அதை வீடியோ பண்ற, அதை சோசியல் மீடியாவுல போடுற, ஏன்னா அது நூற்றுக்கு நூறு மார்க்கத்திற்கு முரண், ஹராம், தவறு. அப்ப குர்ஆன் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்,
فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم.
யாரு அந்த ரசூலுடைய கட்டளைக்கு மாறி செய்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும், அன்பு சீபகம் பித்னா அவர்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வரும் அல்லது வேதனை தரக்கூடிய தண்டனை வேதனை அவர்களுக்கு வரும். குர்ஆன் அல்லாஹ் சொன்னது இன்னைக்கு எங்களுக்கு பல விதமான பித்னாக்கள் அப்படி இதெல்லாம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் சில பித்னாக்கள் வருவது எங்களுடைய தவறுகளால. அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்துடைய அடிப்படையில தீனுடைய அடிப்படையில நீங்க வாழுங்க, அதுல ஈமானும் இருக்குது ஐபாதாத்தும் இருக்குது, ஐபாதாத் வணக்க வழிபாடுகள் முஆமலா கொடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு அதிகமா சில நேரத்துல உலமாக்கிட்ட கேள்வி கேளுங்கண்டா கேள்வி கேட்கறது முதுகு செய்யறத பத்தியும் குளிக்கிறத பத்தியும் தொழுகிறத பத்தியும் தான். ஒரு நாளைக்கு நாங்க ஒரு நாளைக்கே தொழுகிறதுக்கு செலவழிக்கிறது ஹாஃப் அன் அவர். ஆனா நாங்க மார்க்கெட்ல பஜார்ல வெளியில 12 hours தொழில எங்கட கொடுக்கல் வாங்கல்ல எந்த முறை ஹராம் எந்த முறை ஹலால் அதிகமானவங்க கேட்கறல்ல. ஏன் சில நேரத்துல கேட்டு ஹசரத் நீங்க தேர்வு பிளாண்டா விட வேண்டி வரும், அதனால சில பேர கேட்காமலே செஞ்சு கொண்டு போறது. முஆமலா கொடுக்கல் வாங்கல் அது மிகப்பெரிய ஒரு பாபு பெரிய ஒரு பாடம். அதே மாதிரிதான் முஆஷரா குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை. நாங்க மற்றவர்களுடன் எப்படி வாழணும், மற்ற சமூகத்தார்களுடன் எப்படி வாழணும், மகன் பாப்பாவோட எப்படி வாழணும், மகள் உம்மாவோட எப்படி வாழணும், கணவனும் மனைவியும் எப்படி வாழணும், பிள்ளைகள் பெற்றோர்களுடன் எப்படி வாழணும், இது மிகப்பெரிய ஒரு பாடம். மேலான பெரியார்களே சகோதரர்களே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை பற்றி சஹாபாக்கள் விரிவாக சொன்னாங்க. இபாதத்திலையும் நீங்க 100%, கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலையும் நீங்க 100%, குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்க 100%க்கு 100 வாழ்ந்து உங்கள்ட்ட முழுமையான தீன் வந்து விட்டது என்ற தீனின் மூலமாக சாதிக்கலாம். ஆனா சஹாபாக்கள் நிராசையாக விடல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு விவரித்தாங்க. ஃபர்தான தொழுகை சுன்னத்தான தொழுகை தொழுகைகள் எப்படி செய்யணும், உலகத்துல முழு உலகத்துல தௌஹீதுக்கு பின்னால உள்ள ஒரு வணக்கம் என்ற தொழுகை தான். மனிதர்களுடன் கூட்டாக சேர்ந்து மனிதர்கள் ஜிங்கள் பறவைகள் மிருகங்கள் மரங்கள் வானவர்கள் அத்துணை பேர்களை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்ற தொழுகை தான். எங்களோட ஜகாத்துல சேர்றல்ல, எங்களோட ஹஜ்ஜில மனிதர் மற்றவர்களோ மிருகங்களோ சேர்றல்ல, எங்களோட நோன்புகள்ல மற்ற இனங்கள் மற்ற பறவைகள் மிருகங்கள் சேர்றல்ல. ஆனா தொழுகையில குர்ஆன்ல அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் வத்தைரு ஸாஃபாத் குல்லும் கத் அலிம ஸலாதஹும் வதஸ்பீஹஹும். நீங்க பார்க்கவில்லையா வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் ஏன் பறவைகள் வட்டமிட்டு அல்லாஹுவுக்கு அல்லாஹுவை தஸ்பீஹை செய்வதையும் அவனை சொல்வதையும் நீங்க பார்க்கலையா? குல்லும் கத் அலிம ஸலாதஹும் வதஸ்பீஹஹும் இவைகள் ஒவ்வொன்றும் அவைகளுடைய தொழுகைகளையும் அறிந்திருக்கின்றன, அவைகளுடைய தஸ்பீஹைகளையும் அறிந்திருக்கின்றன. சூரத்துல் ரஹ்மான்ல பாருங்க, அன்னஜுமு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான் சஜதா செய்து. நஜ்முண்டா நட்சத்திரம், ஷஜருண்டா மலை, மலைகளும் நட்சத்திரங்களும் அல்லாஹுவே சஜதா செய்கிறது. வேறொரு ஆயத்தில் அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس. ஏழு வகையான பொருள்களை அல்லாஹ் குர்ஆன்ல அவைகளை மென்ஷன் பண்ணி ஞாபகப்படுத்தி கேட்கின்றான். நட்சத்திரங்கள் மலைகள் வனவிலங்குகள் மிருகங்கள் பறவைகள் அதிகமான மனிதர்கள் என்னை சஜதா செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்துல எல்லா வத்துக்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்றா தொழுகை. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு அந்த சான்ஸ் ஆகும். உதாரணமா நீங்க ஆகமான நீளமான பிரயாணம் ரமபான்ல செய்வீங்க, நோன்பு குடிச்சு கொண்டு செய்யணும்னா மிச்சம் நல்லம் அல்ஹம்துலில்லா. இன்றைக்கும் செய்யறவங்க இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப கடந்த காலங்கள், இப்ப இந்த வருஷம் மார்ச்ல வரும், கடந்த காலங்கள்ல ஏப்ரல்ல, அதற்கு முன்னால மே மாசம், அதற்கு முன்னால சில வருஷங்களுக்கு முன்னால ஜூன்ல நோன்பு வந்தா மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஹை சமர், மிச்சம் 9:30 நோன்பு திறக்கிறதுக்கு. அப்ப ரமதானுடைய காலத்துல நாங்க ஒரு தடவை வாரோம் எங்களை ஸ்ரீலங்கன் ஆலயத்துல தான். நாங்க அநேகமாக பிரன்பட்டுக்கு அப்ப ஸ்ரீலங்கா நிலைச்சு அப்ப நாங்க வாரோம் ஜெர்மனுக்கு. வந்த நேரத்துல பிளைட்ல அதுல ஒரு சில இஸ்லாமிய ஹவுஸ்ல ரெண்டு வாலிபர்கள் ஸ்ரீலங்கால வேலை செய்யறாங்க, முஸ்லிம் வாலிபர்கள். அப்ப நாங்க வெளியில வந்ததோட அவங்க பேசிட்டு என்ன செய்தி எப்படின்னு கேட்டு ரமதான்ல நோன்பா ஓ நோன்பு ஹதர என்று அவங்களுக்கு தெரியும். டைமும் நாலரவர் வித்தியாசம், இலங்கையை விட யூரோப்ல 5:15 வித்தியாசம். அப்ப அதோட அங்க நோன்பு சுரக்கிற நேரமும் ராவு 9:30 கிட்டத்தட்ட நோன்பு ஒரு 22-23 அவர் வரும். நாங்க கேட்கிறோம் நோன்பா ஓ நோன்பு ஹசர, ஏன்னா உங்களுக்கு தெரியும் முழு வருஷமும் நாங்க டவல் பண்ணிக்கொண்டுதான் இருப்போம். ரமதான்ல இந்த நோன்பை நாங்க விட்டோம் மறுக்க கலா செய்ய சந்தர்ப்பம் இல்ல. அதனால நாங்க ரமதானாக இருந்தாலும் நோன்பை பிடிக்கிறோம். அப்ப நாங்க கேட்டோம் நீங்க என்ன எப்படி என்ன செய்யறீங்க, இல்லைங்களே டின்னர் விசாரத்தை நாங்க எடுத்து சாப்பிட்டு வருவோம், இப்ப ஹோட்டல் போறாங்க. அப்ப நான் கேட்டேன் என்ன செய்வீங்க சஹருக்கு, இல்ல நாங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஏதாவது மஸ்ஜித் இருந்தா நாங்க எங்களுடைய டின்னர் விசாரத்தை சாப்பிட்டு மஸ்ஜித்ல போயிட்டு பஜ்ஜில தொழுதுட்டு தான் ஹோட்டல்ல ரூம்ல வந்து நாங்க தூங்குறோம். எங்க ரூமு போனோம்னா எங்களை தொழுக கல்லாவாகிடும். நான் எதை சொல்ல வரேன், அல்ஹம்துலில்லா இன்றைக்கு நிற்கிறாங்க. எந்த சட்டத்திலையும் தொழுகையை விட அனுமதி இல்ல. எங்களுக்கு நின்று கொண்டு தொலைதாக்கி உட்கார்ந்து சொல்லணும், உட்கார்ந்து தொலைதான் நீங்க படுத்த படுக்கையில் இருக்கிறீங்க படுத்துக்கொண்டே சொல்லணும். உங்களோட கைகளை ஆட்ட அசைக்க கூட கால ஆட்ட அசைக்க முடியாது. கண்ணால ஜாடை செய்யணும்னா ஜாடை செய்து அவனு சொல்லணும். முழு செய்ய தண்ணி இல்லாட்டி மண்ணால தயமும் செய்யணும். மண்ணும் இல்ல தண்ணியும் இல்ல வேற மதஹப் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதஹபல தயமும் மண் இனத்தை சார்ந்ததுல தயமும் செய்யலாம். இதுவும் மண் இனம்தான் பலக, ஏன் மரம் அது மண்ணிலிருந்து வந்தது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்றாங்க இமாம் ஷாஃபிஈக்கத்தான் புழுதியில் உள்ள சுத்தமான மண், மற்ற மதஹபுகள்ல சில இமாம்கள்ட்ட மண் இனத்தை சேர்ந்ததாக இருந்து அதுல தயமும் செய்யலாம். அதனால எதிலேயோ தயம்பும் செஞ்சு தொழுகையை தொழுது முடிக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யுத்தம் இருக்குது, யுத்தம் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும். மக்கள் அல்லோல கல்லோல பட்டு கொண்டு இருப்பாங்க. சில வேளை கை கால்கள் வெட்டப்படும், சில வேளை வாளால அவர்களுடைய கழுத்துகள் வெட்டப்படும், ரத்தங்கள் ஓடும். இந்த காலத்துல மாதிரி இல்ல. ஆனா குரான் அல்லாஹ் கூறுகின்றான், யுத்த நேரத்துல கூட தொழுகையை விட உங்களுக்கு அனுமதி இல்ல. நீங்க தொழுது கொண்டே போர் செய்யுங்க, தொழுது கொண்டே யுத்தம் செய்யுங்க. ஒரே இடத்துல நின்று கொண்டு தொழுது கொண்டு உங்களுக்கு யுத்தம் செய்யறது கஷ்டமா இருந்தா நடந்து நடந்து யுத்தம் செய்யுங்க. உங்களோட குதிரைகள்ல ஒட்டகங்கள்ல பிரயாணம் செய்து செய்து தொழுங்க, யுத்தம் செய்யுங்க. வருது உங்களால பயமாக இருக்கிற ஒரு இடத்துல நிற்பதற்கு நீங்க நடந்து நடந்து அல்லது வாகனத்துல பிரயாணம் செய்து செய்து நீங்க போங்க. உலகத்தில் உள்ள மற்ற எல்லா வணக்கங்களையும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கித்தான் அல்லாஹ் கொடுத்தான். தொழிலையை மட்டும் தன்னுடைய தர்பாருக்கு அல்லாஹ் அழைத்தான் நபி அவர்களை. இப்ப புதுசா அவங்களுக்கு தெரியும் அந்த இந்தியாவுடைய அந்த சந்திராயன் 3 சொல்லி ஒரு ராக்கெட் ஒன்று அனுப்பினாங்க. ஒரு 40 நாள்ல போயிட்டு அந்த வளமையாக அனுப்புறவங்கள அந்த சந்திரன்ல ஒரு பகுதி இன்றைக்கு இந்த தடவை இவங்க நோட் பகுதிக்கு அனுப்பினான்னு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வாராங்க, எல்லா நபிமார்களையும் சந்திக்க வைக்கிறாங்க. அதற்கு பின்னால நபி அவர்கள் போறாங்க மேல, இவங்க போறது சந்திரன். அதற்கு பின்னால் எத்தனையோ கோள்கள், அதற்கு பின்னால சூரிய குடும்பம், அதற்கு பல 1,000,000 மைல்களுக்கு அப்பால முதலாவது வானம், இரண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, அதற்கு மேல் அல்லாஹுடைய அரிசி, அதற்கு பின்னால் அல்லாஹுடைய குருசி, அதற்கு பின்னால் சித்ரத்துல் முன்தஹா, அவைகள் அனைத்தையும் தாண்டி அல்லாஹுடைய தர்பாரில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்று அந்த நேரத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கொடுக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு முக்கியமான ஒரு அமல். பூமிக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பி கொடுத்திருக்கலாம், ஆனா இது இவ்வளவு முக்கியமான ஒரு அமல். அந்த முக்கியத்துவத்தை காட்டணும் என்பதற்காக வேண்டி ஒரே இரவுல, அதே இரவுல நபி அவர்கள் மக்காவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில நபி அவர்கள் சந்திக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திச்சு விஷயத்த சொன்னாங்க. நான் நேற்றிரவு இப்படியான ஒரு விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டேன், அதில் எங்கிருந்த காட்சிகளை நான் கண்டேன். ஒரு விரிவான ரிவாயத். இப்ப விரோதிகள் நபி அவர்கள் போன பயணம் உண்மையான பாக்கிறதுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சில அடையாளங்களை கேட்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுல சொல்லி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்குது, அதுவும் அல்லாஹுடைய குதரத் ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அவர்கள் கேட்கிற நேரத்தில் நபி அவங்களுக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகின்றான். அதை பார்த்து கொண்டே நபி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறுகிறார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உங்களோட தோழர் ஒரே இரவுல ஏழு வானத்தை தாண்டி அரிஷா குருசியை தாண்டி அல்லாஹுவை சந்தித்ததாக கூறுகிறாரே, இதை நீங்க உண்மைப்படுத்துறீங்களாண்டா சொன்னாங்க. இதை விட பெரிய சொன்னாலும் நாங்க உண்மைப்படுத்துவோம். என்ன நபி அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. குர்ஆன்ல வருது, ஒன்னது மீதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ذُو مِرَّةٍ فَاسْتَوَى وَهُوَ بِالْأُفُقِ الْأَعْلَى ثُمَّ دَنَا فَتَدَلَّى فَكَانَ قَابَ قَوْسَيْنِ أَوْ أَدْنَى ثُمَّ دَنَا فَتَدَلَّى அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக நெருக்கமாக செல்கின்றார்கள். فَكَانَ قَابَ قَوْسَيْنِ أَوْ أَدْنَى அதாவது அம்பலுள்ள அந்த ரெண்டு முனைகள் இருக்கிற வில்லுடைய முனைகள் அது எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ அதை விட சமீபமாக அல்லாஹுக்கு முன்னால போன நேரத்தில் தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். அவர் எதை கண்ணால பார்த்தாரோ அதை அவருடைய உள்ளம் பொய்ப்படுத்தல்ல. அப்பத்துமாறு அவர் பார்த்தத நீங்க சந்தேகப்படுகின்றீர்களா? அதுல அல்லாஹுவை பார்த்ததாகவும் தப்சீர்கள் வருது, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்டதாகவும் வருது, இன்னும் ஒரு முறை அவர்கள் அத ஜிப்ரீலை அல்லது அல்லாஹுவை பார்க்கின்றார்கள். இந்த சித்திரத்தின் முன்தஹா, சித்திரத்தின் முன்தஹாவுக்கு பக்கத்தில் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு வணக்கத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனா இதுல சில நேரத்துல பொதுபோக்கு, நாங்க எங்கட சில இடங்களில் போன சொல்றது, எங்கட நாங்க எங்களை ஷாஃபி மஸ்ஹபில இரண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி இருக்குது, ஹனஃபி மஸ்ஹபில இரண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. அதனால அவர்கள் எங்க இருந்தாலும் பெரு ஜமாத்துக்கு வந்துருவாங்க. அவர்களுக்கு இரண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி இல்ல. அது கடும் கூதல், கடும் குளிர், இஸ்னோ கொட்டுது என்றாலும் மஷா அல்லா வெளிநாடுகள்ல அந்த ஹனஃபி சகோதரர்கள் உள்ள மஸ்ஜித்ல நாங்க பார்த்தோம் என்றா மஷா அல்லா அவங்களுக்கு சமரும் விண்டரும் ஐசும் எல்லாமே சமம் தான் மறுவாங்க. மஸ்ஜிதுக்கு இந்த ஜமாத்து விட்டா இரண்டாவது ஜமாத்து இயலாது. ஆனா எங்களுக்கு முதலாவது ஜமாத்துக்கு பகரமா இரண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி இருக்கிறதுனால செலவேல முதலாவது ஜமாத்தும் இல்ல, இரண்டாவது ஜமாத்தும் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகைக்கிற இந்த தொழுகை முழு உலகத்துடைய இயக்கத்தை இதோட இணைத்து தான் நல்லா வைத்திருக்கிறான். அதனால தான் மழை இல்லாட்டின் தொழுகை, சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சொல்லுக, சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் சொல்லுக, மழை வேகமாக வந்தாலும் தொழுகையில நாங்க துஆ ஓதுவோம். அல்லாஹும்மா யா அல்லாஹ், எங்களுக்கு இல்ல, எங்களை சூழ உள்ளவர்களுக்கு நீ மழையை பொழிவிப்பாயாக என்று சொல்லி நாங்க தொழுகையில குனூத்துல அல்லாஹிட்ட துஆ செய்வோம். மரணித்தாலும் ஜனாதாவுடைய தொழுக. ஏன் முழு உலகத்துடைய இயக்கத்தை தொழுகையுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்தினாங்க. அதனால சில தகவல்கள் சில பேரை போவாங்க, 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர் வியாபாரங்களை போவாங்க. உதோ எடுத்து கொண்டு போகணும், உதோ எங்களுக்கு முறிஞ்சிருச்சு, தண்ணி ஒரு போத்தல் தண்ணி இங்க கிடைக்கும், மாஷா அல்லாஹ், சாதாரணமாக உதோ செய்யலாம். வெளியில இறங்கியல ஹைவேல மோட்டர்வேல மாத்திட்டீங்க, அல்லது கடுமையான மழை பெய்து கொண்டு இருக்குது, இஸ்னோ கொட்டி கொண்டு இருக்குது, வாகனத்தில் உட்கார்ந்தாவது துளோனும், தொழுகைய கலாபாக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அந்த நேரத்தை கண்ணியப்படுத்தி எங்களை சீட்டு உட்கார்ந்து கொண்டு தொழுவோம். வீட்டுக்கு திரும்பி வந்ததற்கு பின்னால் அதை நீட்டி தொழுதோம் என்றால் கலாபாக்கின குற்றம் எங்களுக்கு வராது. அதற்கு மனதை எல்லாம் வாங்குவோம். பஜ்ரு தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு விரோதி அதற்கு மரம் கொள்ளோன்னு சொல்லி பல நாட்களாக என்ன செய்யறாங்க, எதிர்பார்த்து அவர்கள் பஜ்ரு தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் தப்புகள் எல்லாத்தையும் சிலித்து கொண்டு வந்து மிக பயங்கரமாக அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்துகின்றான், தாக்குகின்றான். எந்த அளவுக்கு என்றா வருது, பால வாயால சுடுப்பாங்க, வயிற்று பக்கத்தான ரத்தம் எல்லாம் வெளியில அந்த அளவுக்கு அவர்களுடைய வயிற்று பகுதியை சின்ன பின்னமாக அவன் தாக்கினான். ஆனா அந்த நேரத்திலே ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு மயக்கத்தில் இருப்பாங்க. மயக்கம் தெரிஞ்சதோட முதலாவது கேட்கிற கேள்வி, மக்கள் தொழுதுட்டாங்களா? நான் சொல்லுவோம், யாரு சொல்லலையோ அவருக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை, யாரு சொல்லலையோ அவருக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு தொழுக கலாபாகாமல் அவர்கள் தொழுது முடித்தார்கள். நாங்க எங்களுக்குள்ள ஒரு உறுதி ஒன்று எடுப்போம், இன்ஷா அல்லாஹ் எங்க இருந்தாலும் தொழுகையை நாங்க விடமாட்டோம். ஒரு ஆள் பத்துவமா பேருதலா தொழுது வராரு, அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொழுகையினாலேயே அவரை அல்லாஹ் பல ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பான், பலவிதமான நஷ்டங்கள் இருந்து பாதுகாப்பான், பலவிதமான நோய்கள் இருந்து அவர்களை பாதுகாப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை பத்தியும் சொன்னாங்க, கொடுக்கல் வாங்கலை பத்தியும் சொன்னார்கள், வியாபாரம் விவசாயத்தை பத்தியும் சொல்லி முழுமையான தீனை உண்டு பண்ணி கொண்டீங்கடா, தீனின் மூலமாக சாதிக்கலாம். இன்றைக்கு நீங்க உங்களை ஆட்சி செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லை. இன்றைக்கு நீங்க பயத்தோட வாழ்றீங்க, அச்சத்தோட வாழ்றீங்க. எந்த அளவுக்கு பயம் சொன்னா இரவே இல்ல, பகலையில கூட வெளியில வருவதற்கு பயம் ஆரம்பத்தில முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்கள் ஒரு ரிவாயத் சொல்லி வருது, அதரத் அபூதர் பிஹாரி ரதியல்லாஹு அன்ஹு மக்காவுல வந்து நபி அவர்களை சந்தித்து இஸ்லாம் ஏற்றுக் கொள்ளணும் என்று வாராங்க. யார்கிட்ட கேட்க பயம், யாரு முஹம்மதுன்னு சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிந்து மஸ்ஜிதுல் ஹரம் ஷரீஃபுல தான் தங்குறாங்க. அவர்களே சொல்றாங்க, ஒரு மாதமாக என்னுடைய உணவும் என்னுடைய குடிப்பும் ஜம்ஜம் நீர் தான், ஒரு மாதமாக ஜம்ஜம மட்டும்தான் நான் குடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீஸ்ல வருது, மா ஜம்ஜம் லிமாஷரி பலஹு, ஜம்ஜம் நீரை எந்த நீயத்தை வைத்து குடிப்பீர்களோ அந்த நீயத்தை கபூலாகும். நோய் சுகமாகணும் என்றா நோய் சுகமாகும், தாகம் தீரணும் என்றா தாகம் தீரும், பசி தீரணும் என்றா பசி தீரும். ஏன் நான் சொல்லுவாரேன், ஒரு மாதமாக நபி அவர்கள் யாருன்னு கேட்பதற்குரிய ஒரு சூழல் இல்லை. ஒரு 2-3 நாள் பல நாட்களுக்கு பின்னால அதனை அலி பார்க்கிறாங்க, ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறார். இவரும் அவரை பார்க்கிறாரு, அவரும் இவரை பார்க்கிறாரு, ஆனா பேசுறதுக்கு பயம். ஒரு நாள் முஸ்லீம்ல வருது தெரியவா, சஹீஹ் முஸ்லீம்ல ஒரு தடவை ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சகோதரரே, நீங்க யாரையும் சந்திக்க வந்து இன்னும் சந்திக்க கிடைக்கல, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட கேட்டா நான் பேசுற பேச்ச நீங்க அமானிதமா வைப்பீங்களா, பகிரங்கப்படுத்திடுவீங்களா? இல்ல இல்ல, நான் அமானிதமா வைப்பேன், சொல்லுங்க. இல்ல, முகம்மது ஒரு ஆள் வந்திக்கிறாராங்க, நான் அவரை சந்திக்க போகணும். அப்ப ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க சரியான
அவரை இன்றைத்தான் கேட்டிருக்கிறீங்க, நான் அவங்களோட தான் நினைக்கிறேன், வான் நான் உங்களை கூட்டிக் கொண்டு போறேன். பாதையில போகும்போது நீங்க என்னோட பேசாதீங்க, நான் முன்னால போவேன், நீங்க பின்னால நடந்து வாங்க. சில வேளை யாராவது விரோதிகளை கண்டா நான் சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருவேன், நீங்க நேரா போங்கன்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி அதற்கு பின்னால்தான் நபி அவர்களை சந்திக்க வச்சாங்க. அவ்வளவு பயங்கரம் மக்காவுல அந்த அளவுக்கு அவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் கூறுகின்றான். உங்களோட மக்காவுடைய ஆரம்ப நேரத்தை நினைச்சு பாருங்க, நீங்க மிச்சம் குறைவானவர்களாக இருந்தீங்க, நீங்க மிச்சம் பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தீங்க. எங்களோட பக்கத்து நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்களோட பக்கத்துடைய நாடு நான் பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அந்த பகுதியில முஸ்லீம்கள் மிச்சம் குறைவா வாழ்றாங்க. முஸ்லீம் அல்லாத சில பேரினவாதிகள் நெருக்கமாக வாழ்ந்து எப்படி எல்லாம் துன்புறுத்துறாங்க, சில வார்த்தைகளை சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க, சில வார்த்தைகளை சொல்ல சொல்லி துன்புறுத்துறாங்க, அவர்களை கையில மாமிசம் இருந்ததுனால அடிச்சு கொள்றாங்க. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குது. அப்ப மக்காவுல முஸ்தபாபூன பில் அருள், பூமியில நீங்க பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தீங்க. தகாபூன ஐய தகத்தபக்கு முன்னா, இந்த மக்கத்து மக்கள் உங்களை அப்படி உராய்ந்து கொண்டு சென்று விடுவார்களோ அல்லது உங்களை இல்லாமலாக்கி விடுவார்களோ என்ற பயத்துடன் வாழ்ந்தீங்க. ஆனா இப்ப நினைச்சு பாருங்க, பாவாக்கும் உங்களை நான் மதீனாவோட ஒதுங்க செய்தேன், என்னுடைய உதவியை கொண்டு உங்களை நான் பலப்படுத்தினேன், நல்லவைகளை உங்களுக்கு உணவாக தந்தேன் என்று ஆரம்ப நிலையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை ஞாபகப்படுத்துகின்றான். அப்ப மக்கால கடுமையான வறுமை, மக்காவோட கடுமையான சுருத்தல், மக்காவுக்குள்ள பயங்கரமான அவர்களுக்கு விரோதம், அவர்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தீயின் எடுத்துக்கொள்ளுங்க, தீயினுடைய அடிப்படையில வாழுங்க, உங்களுடைய அனைத்து அங்க அசைவுகளை இஸ்லாமிய முறைப்படி நீங்க ஆக்கினீங்கண்டா, இன்ஷா அல்லாஹ் நீங்க நினைக்காத பாக்கியங்கள் உலகத்திலையும் அல்லாஹ் தருவான். ஆகிறவுட மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்காக வெளி வைத்திருக்கிறான். இப்ப நதியத்துல ஒரு சஹாபி வர்றாரு, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால யாரு சூழல்லா, மக்கா அபுல் ஆலியா ரபி அல்லாஹ் வன்ஹும், மக்காவுல தான் யாரு சூழல்லா பிரச்சனை, மதீனாவுக்கு வந்தும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆரம்ப காலத்துல எப்பவுமே இப்ப சில ராணுவ வீரர்களை பார்க்கலாம், முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் அப்படி கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும், கேக்குறாங்க யார சூழல்லா, அம்மா யாசி அலைனா யோமுன், எங்களுக்கு ஒரு நாள் உண்டு வராதா, நமனு பீஹி வனதாஸ்திலா, அதுல நாங்க அச்சமற்று இருக்கணும், எங்கட ஆயுதங்கள் வாள்கள் வில்லுகள் அம்புகள் ஈட்டிகள் இது எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு நான் ஒன்று வராதான்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெகு விரைவில் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலம் வந்தா நீங்க 500 பேர்களுடைய ஒரு சபையில உங்களோட ரெண்டு கைகளை உங்களோட முட்டுக்கால்களோட சேர்ந்து கட்டி தலையை போட்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த நேரத்துல எந்த வகையான அச்சமும் பயமும் இருக்காது. அந்த நேரத்தில் அல்ல இன்றைக்கு உங்களுக்கு வறுமை, சாப்பிட ஒன்றும் இல்லை, கடும் பஞ்சத்தில் இருக்கிறீங்க, நபி அவர்களுக்கு கூட பேரீட்டம் பழம் கூட வயிறு நிறைய கிடைக்கல, இட்லி 7 வரைக்கும் அந்த அளவுக்கு வறுமை கஷ்டம், வெகு விரைவில் ஒரு காலம் வரும், எந்த அளவுக்கு செல்வம் வரும், ஒரு ஆள் தன்னுடைய ஜகாத் பொருளை எடுத்துக்கொண்டு போய் அலைவாரு, யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த ஜகாத் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அதை எடுப்பதற்கு யாரும் முன்வர மாட்டாரு, அந்த அளவுக்கு அல்ல எல்லாரையும் ஸ்ரீமான்களாக ஆக்கி வைப்பான். இன்றைக்கு நீங்க பயத்தோடு இருக்கிறீங்க, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல மக்கா மதீனாவோட மட்டுமல்ல ஈராவில் இருந்து ஈராக்கிலிருந்து ஒரு பெண்மணி வருவா, சட்டம் தனியாக வருவா, வந்து மக்காவோட அவளுடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்கங்களை செய்வாள், அவளுக்கு அவளுடைய முழு பிரியாணத்துல எந்த பயமும் ஏற்படாத அளவுக்கு அச்சமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவான் என்று நபி அவர்கள் சொல்லி முடிக்கல வகை இறங்கது போறாங்க. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات யார் அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி எல்லா சாலிஹான அமல்களையும் செய்கிறார்களோ, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு, கல்வி நடவடிக்கை, நல்லது கெட்டது, சந்தோஷமான கவலையான இவைகள் அனைத்தையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி ஒருவருக்கு முழுமையான தீன் வந்து விட்டது என்றால் உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு நாங்க உலகத்துடைய கிலாபத்தை ஆட்சியை கொடுத்த மாதிரி உங்களுக்கும் தருவோம். சஹாபாக்கள் இதை நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அதை உண்மைப்படுத்தி காட்டுகின்றான். மக்கால வாழ முடியாதுன்னு தான் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தாங்க. ஹிஜ்ரத் செய்யும் போது தனியாளா தான் போனாங்க. அவருடைய நண்பர் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் தான் போனாங்க. ஆனா ஒரு 8 வருஷம் கழியிற நேரத்துல நபி அவர்கள் மக்காவுக்கு 10,000 பேர்களுடன் மக்காவுக்கு வராங்க. எப்படிக்கும் தனியா போனவர் 8 வருஷத்துல எப்படி அல்லாஹ் நிலைமைகளை மாத்திறாங்கடா, 10,000 பேர்களுடன் மக்காவை வந்து வெற்றி கொள்கிறார்கள். இன்னும் ஒரு 2 வருஷத்துல தான் ஹஜ்ஜத்துல் வதா, அங்க 124,000 பேர் வந்து சேர்கிறார்கள். நான் ஆரம்பத்துல சொன்னேனே பயங்கரம் அச்சுறுத்தல். அப்போ ஒரு நிலைமை பயமாக இருந்த 124,000 பேர் எப்படி சேர்றது? அல்லாஹ் நிலைமைகளை தலைகீழாக மாற்றிட்டான். மக்கள் ஹஜ்ஜத்துல் வதால 124,000 பேர்கள் வந்து சேர்கின்றார்கள். அதற்கு பின்னால நபியவங்க வஃபாத் ஆகிறாங்க. அப்ப அதற்கு முன்னாலே ஃபத்ஹே மக்கா, யமன் வெற்றி கொள்ளப்படுது. அதற்கு பின்னால மிஸ்ர் வெற்றி கொள்ளப்படுது. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷத்தை ஆட்சி செய்றாங்க. அந்த ஜோர்டான்ல தான் ரோமர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களோட நடந்த அந்த யுத்தத்துல முஸ்லீம்கள் வெற்றி கொண்டு முழு ஜோர்டான், லெபனான், பெலஸ்தீன், சிரியா இந்த பிரமாண்டமான பகுதிகள் முஸ்லீம்கள்ட்ட வருது. அதற்கு பின்னால ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு 10 வருஷம் ஆட்சி, மஸ்ஜித் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுது. அதற்கு பின்னால ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சி காலம், இந்த அரபு நாடுகளை தாண்டி ரஷ்யாவில் உள்ள உஸ்பெகிஸ்தான், ஆசர்பைஜான், ஆர்மீனியா போன்ற இந்த பிரமாண்டமான பகுதிகள் இஸ்லாமிய பகுதிகளாக மாறுது. அதற்கு பின்னால் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக வந்த நேரத்தில் மதீனா மர்கஸாக இருந்த இடம் அது மாறி பக்தாத் ஈராக் முஸ்லிம்களுடைய தலைமை இடமாக பக்தாத் மாறுகின்றது. அதற்கு பின்னால் ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இஸ்லாமிய நேவிப்படை தயாராகுது. இவ்வளவு பெரிய ஒரு படையை தயார் செய்தாங்கண்டா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மொரோக்கோ, அந்த தூனூஸ், அந்த லிபியா, அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மொரோக்கோல வெள்ளம், லிபியால வெள்ளம், மொரோக்கோல நிலநடுக்கங்கள், அல்லாஹ் அவர்கள் இழந்தவைகளை உடைய சிறந்தவர்களை கொடுக்கணும். அதுல மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகளை வெற்றி கொடுக்கிறார்கள். ஒரு 100 வருடம் கலி அல்ல. அப்படி போயிட்டு கடைசியில யூரோப்புடைய கடைசி பகுதி தான் என்ன, ஸ்பெயின். அந்த ஸ்பெயினை என்ன செய்கிறார்கள், அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். சுல்தான் முஹம்மது பாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஸ்பெயினை வெற்றி கொள்கின்றார்கள். அதே காலத்தில் தான் இந்தியாவை முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து இந்தியாவை வெற்றி கொள்கின்றார்கள். இந்தியாவும் ஒரு நாடல்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, இவ்வளவு பிரமாண்டமான பகுதி முஸ்லீம்கள்ட்ட, முழு ஐரோப்பா முஸ்லீம்கள்ட்ட, ஆப்பிரிக்காவுடைய பெரும் பகுதி முஸ்லீம்கள்ட்ட. நான் இதை சொல்லிக் கொண்டு வரேன் என்று சொன்னா குர்ஆன் அல்லாஹ் சொன்னானே, லயத்தஹலி பன்னஹும் ஃபில் அர்தி கம தஹல பல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு ஆட்சிய தந்த மாதிரி நாங்க தருவோம். ஒரு 100 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் இஸ்லாமியர்களுடைய கைகள் ஆட்சி கொடுத்தான். ஹதரத் முஆவியாவுக்கு பின்னால உமையாக்களுடைய ஆட்சி, அதற்கு பின்னால அப்பாசியாக்களுடைய ஆட்சி. அந்த உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, இது ஹதீஸ்ல புகாரியிலே வருது, அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் ஒருவர்கிட்ட ஜகாத் பணத்தை கொடுக்கிறாரு. நீங்க இந்த ஜகாத் பணத்தை ஆப்பிரிக்கா கண்டத்துல ஆக கஷ்டமான ஒரு பகுதியில இந்த ஜகாத் பணத்தை நீங்க அவர்களுக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அவர் காலை முதல் மாலை வரைக்கும் அலைந்து தெரிந்து யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த ஜகாத் தேடுங்கன்னு சொல்லுவாராம்.
ஜகாத் எடுக்க நான் தகுதி இல்லை. அல்லாஹ் என்ன ஷீமானாக ஆக்கிட்டான். முழு உலகம் முஸ்லிம்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செல்வந்தர்களாக ஆக்கினான். குர்ஆன்ல வருது, லயஸ்தகிரி பண்ணஹு ஃபில் அர்த் கம தஸ்ர பல்லதீன மின் கப்லஹும் வலயுமக்கின் அன்னலஹும் தீனஹும் அல்லதி இர்தபாலஹும். அவன் அவர்களுக்கு பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் அவர்களை உறுதியாக்கி வைப்பான். வலயுபத்தில் அன்னஹும் மின் பாதி கௌபிஹின் அம்னா. இப்ப நீங்க பயத்தோட அச்சத்தோட பீதியோட வாழ்றீங்க. இந்த அச்சம் பயம் அனைத்தை போக்கி ஒரு அச்சமற்ற பயமற்ற சூழலை நாங்க மாற்றுவோம் என்று சொன்னது ஹதரத் உமர் ரதி அல்லாஹோட காலத்துல நடக்குது. ஹதரத் உமர் ரதி அல்லாஹுவான் ஒரு கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்கள் மக்காவுல ஹரம் ஷெரீஃபுக்கு வெளியில் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி அவளுடைய ஹஜ் உம்ராவுடைய வணக்கத்தை முடிச்சுக்கிட்டு வெளியில வராங்க. பார்த்தா அந்த பெண் வெளியூர் மாதிரி விளங்கிச்சு. ஹதரத் உமர் ரதி அல்லாஹு கேட்டாங்க, தாயே நீங்க எந்த ஊரு சொன்னாங்க? ஈராக்கில் எந்த பகுதி? நான் ஹீரா என்ற அந்த பகுதி. அப்பதான் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு கேட்கிறாங்க, எப்படி தாயே உங்களோட பிரயாணம் அமைஞ்சிச்சு? உங்களோட யாரு, உங்களுக்கு துணைக்கு யாரு வந்தாங்க? இல்ல எனக்கு யாரும் மஹரமா நாங்கள் துணை இல்லை, நான் தனியா தான் வந்தேன். நான் ஹீராவிலிருந்து புறப்பட்டு மக்காவே வந்து சேருகின்ற வரைக்கும் நான் என்னுடைய பிரயாணத்தரை கண்ட ஆண்களை என்னுடைய சொந்த சகோதரன் மாதிரி, எத்தனை பெண்களை கண்டேனோ அத்தனை பெண்களையும் என்னுடைய சொந்த சகோதரி மாதிரி எல்லோருமே எனக்கு உதவியாளர்களாக தான் இருந்தார்கள். யாரால எந்த விதமான அச்சுறுத்தல்களோ எனக்கு அசௌகரியங்களோ ஏற்படலன்னு சொன்னவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் இருந்தாங்க. பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டாங்க, ஏன் தக்பீர் சொல்றீங்க? இல்ல, நான் நபியோட ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தான் நபி அவர்கள் இந்த சரித்திரத்தை சொன்னாங்க. ஹைராவிலிருந்து ஒரு பெண்மணி தனியா பிரயாணம் செய்து வருவாள், அவளுடைய பிரயாணத்தில் எந்த ஆபத்தும் ஏற்படாது. அந்த பெண் தான் இந்த பெண். நபி அவங்க சொன்னதை நான் உண்மைப்படுத்தித்தான் தக்பீர் சொன்னேன் சொன்னாங்க. அதே தான் அந்த தக்காத்துடைய விஷயம், அதையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அது ஹதரத் உமருடைய வஃபாத்துக்கு பின்னால் நடக்குது. அந்த கட்டத்தில் அந்த ஹதீஸ்ல மூணு விஷயங்களை சொன்னாங்க நபி அவர்கள். ஒன்று, ஹைராவிலிருந்து ஒரு பெண்மணி வருவா. இரண்டாவது, கிஸ்ரா மன்னன் தோற்கடிக்கப்படுவான், அவனுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கால்களை வந்து முத்தமிடும். ஹதரத் உமருடைய காலத்துல தான் ஹதரத் அஜ்மன் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில மதாயின் என்ற பகுதிக்கு ஒரு படையை அனுப்பி அந்த படை போய் கிஸ்ரா மன்னருடன் யுத்தம் செய்து அவர் தோற்கடிக்கப்பட்டு அவருடைய முழு சொத்து செல்வங்களும் வருது. அல் பிதாயாவன் நிஹாயான் சரித்திர கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பணம் மாத்திரம் 3000 கோடி, 3000 கோடி பணம் மாத்திரம் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுது. அவர் தலையில வைக்கிற கிரீடம் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுது. அந்த கிரீடத்துடைய பாரத்தை எழுதுறாங்க, இந்த சும்மா தலையில வைக்கல, அவருக்கு ஒரு கதிரை போடப்பட்டிருக்கும், அதற்கு நேரம் மேல பெரிய சங்கிலி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த சங்கிலியோட அந்த கிரீடம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இவர் மெதுவா வந்து அந்த கிரீடத்துடன் தன்னுடைய தலையை சேர்த்துக் கொள்வாரு. இந்த கிரீடத்துடைய பாரம் 65 கிலோகிராம். அப்ப அந்த கிரீடமும் கொண்டு வரப்படுது. அவன் கையில போட்ட பெரிய காப்பு உண்டு, அந்த காப்பும் கொண்டு வரப்படுது. ஒரு தடவை ஒரு மிக முக்கியமான சஹாபி சுராக்கத்தை போனோம் மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபிய பார்த்து நபியம் அவர் சரியாக ஏழை சஹாபி. நபி அவர்கள் சொன்னாங்க, ஏன்னா நபி அவர்கள் சொன்ன எத்தனையோ அற்புதங்கள் மொஜிசாக்கள் பின்னால நடந்து இருக்குது. அந்த சுராக்காவை பார்த்து கேட்டாங்க ஒரு தடவை, கை தொகிக்கையா சுராக்கா? இதா நபித்த திவாரே கிஸ்ரா. சுராக்கா ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல கிஸ்ராவுடைய காப்பு உங்களோட கையில இருக்கும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில சுராக்காவை வர சொல்லி, சுராக்கா இந்த காப்ப கொஞ்சம் உங்களோட கையில போடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நபியவர்கள் சொன்னாங்க. ஒரு காலம் ஒன்று வரும், அந்த கிஸ்ராவுடைய தர்பாருக்கு போறதே கஷ்டம், அதுக்கு கிட்டத்துல பாக்கிறதே கஷ்டம், அவ்வளவு பெரிய ஆட்சி. அவன் தோற்கடிக்கப்பட்டு அவனுடைய முழு சொத்து செல்வங்கள் கிரீடங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த காப்பு கூட கொண்டு வரப்படும். அந்த காப்பு இவருடைய கையில போட்டு அது அப்படி இங்க வரைக்கும் போகும். இந்த சின்ன கை இவருடைய கை. கொஞ்ச நேரம் அனுபவித்துட்டு சொல்றாங்க, அந்த காப்பை கரைச்சிருங்க. நபி அவங்க சொன்னது உண்மையாகணும். அதற்கு பின்னால் அவர்கள் மதுபானம் அருந்தர பெரிய ஒரு காப்பட்ட கொண்டு வந்தாங்க. அதை சுத்தி மடிச்சு எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மருந்து சரித்திரத்தை நான் சும்மா கதை ஒன்று சொல்லல. அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹும் அந்த சபையில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த காப்பட்டை என்ன செய்வோம்? ஒரு சிலர் சொன்னார்கள், இந்த காப்பட்டை எடுத்து மடிச்சு ஞாபகார்த்தமா வைப்போம். இந்த கிஸ்ரா மன்னன் பாவிக்க ஒரு காப்பட்டை இல்லையா? அந்த சபையில் ஹதரத் அலி இருந்தார்கள். கேட்டாங்க, அலி உங்களோட கருத்து என்ன, மஷூரா என்ன? இல்ல இல்ல, இதெல்லாம் ஞாபகார்த்தமா வைக்கலாம். அந்த கிஸ்ராவும் அவனுடைய அடியாட்களும் அல்லது வேலையாட்களும் ஆகினது, கூத்தாடினது, அநியாயம் பண்ணினது, இதெல்லாம் வெக்க தகுதி இல்ல. இந்த மதாயின் இந்த யுத்தத்தில கலந்து கொண்டவர்களுக்கு இது அப்படி வெட்டி வெட்டி கொடுத்து இந்த விஷயத்தை முடிச்சிடுங்க. ஹதரத் உமர் சொன்னாங்க, ஹசனுடைய தந்தை அலி உண்மையை சொல்லிட்டாரு, இந்த யுத்தத்துல கலந்து கொண்டவங்களுக்கு இந்த காப்பாட்டை கொடுங்க. அதற்கு அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, நானும் அதுல கலந்து கொண்டேன், எனக்கு ஒரு அடி நீளமான ஒரு சின்ன காப்பாட்டு ஒன்று கிடைச்சிச்சு, அதை மதீனாவுடைய மார்க்கெட்ல நான் 20,000 திருஹமுக்கு விற்கிறேன். நான் எது சொல்ல வரேன் என்றா, ஒரு அடி நீளமான காப்பாட்டை 20,000 திருஹமுக்கு விற்றா அவனுடைய கையில போடுற காப்பு, அவன் தலையில விற்கிற கிரீடம், அவன் பாவித்த மற்ற பொருள்களுடைய பொறுமதி என்ன? அப்ப நபியவர்கள் சொன்னார்கள், தீனுடைய அடிப்படையில வாழ்ந்தா முழு உலகமும் உங்களோட கால்களை வந்து முத்தமிடும். இதை சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி அனைத்தையும் செய்ய தயாரானார்கள். உயிர் தேவையா உயிரை கொடுத்தாங்க, பொருள் தேவையா பொருளை கொடுத்தாங்க, மனைவி மக்களை பிரியணுமா பிரிஞ்சாங்க, நிரந்தரமா நாட்டை விடணுமா விடுவதற்கு தயார். அதனாலதான் மக்காவை விட்டுட்டு யாராவது போவாங்களா? முழு உலகத்துடைய முஸ்லீம்களுடைய ஆகப்பெரிய ஒரு ஆசா, மரணிப்பதற்கு முன்னால அந்த மண்ணை மிதிக்கணும், அந்த பைத்துல்லாவை பார்க்கணும், அந்த காபாவை தவாப் செய்யணும் என்று ஒரே ஒரு விருப்பம். ஆனா சஹாபாக்கள்ல வெறும் 10,000 சஹாபாக்களுடைய கபரு தான் மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கையில. மீதமுள்ள 114,000 சஹாபாக்கள் அவருடைய கபறுகள் உலகத்துல பல பாகங்கள் இருக்குது. மக்காவை விட்டுட்டு, மதீனாவை விட்டுட்டு, மஸ்ஜித் நபவியை விட்டுட்டு, பைத்துல்லாவை விட்டுட்டு, மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கையில அடங்குவதை விட்டுட்டு உலகம் பூரா போனார்கள். போய் இந்த தீனை எட்டி வைத்தாங்க. ஆண்களும் போனாங்க, வயோதிபர்களும் போனாங்க, நடக்க முடியாத தன்னுடைய கால் ஊனமுற்றவர்கள் அவர்களும் போனாங்க, சில பெண்மணிகள் கூட போயிருக்கிறாங்க. சைப்ரஸ்ல ஒரு பெண் சஹாபி, அதாவது உம்மு ஹராம் பின்ட் மில்ஹானுடைய கபரு, அதாவது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் உள்ள சைப்ரஸ்ல இருக்கிறது. இப்படி உலகம் பூரா போய் இந்த தீன எட்டி வைத்ததுனால தான் ஏதோ இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். யாரும் தயவு செய்து தவறான நினைக்காதீங்க. இந்த போனால, இந்த சோசியல் மீடியாவில, பேஸ்புக்கால, வாட்ஸ்அப்பால மெசேஜ்கள் அனுப்பி தீன் பரவுர் அல்ல. நபியவர்களுடைய முறைப்படி உடலால பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய அப்பாதையில போய் மஸ்ஜிதுகள்ல தங்கி மலக்குமாருடைய சகபத்தில் இருந்து ஐங்கால தொழுகைகளை ஜமாஅத்தாக தொழுது, தஹஜ்ஜுதுடைய தொழுகையின் தொழுது, காலை மாலை திக்ர், குர்ஆன் திலாவத், தஹ்லீல், இவைகள்ல இருந்து இந்த தியாகத்தோடு செய்வதனால உலகத்துல ஏற்படுற மாற்றங்கள் இந்த கருவிகளால் ஏற்படாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதானைகள் எல்லோருக்கும் விருப்பம் என்ன? நான் தீன்தாரியாக வாழும், என்கிட்ட இருந்தா தான் இந்த மகள்கிட்ட வரும், இந்த மகன்கிட்ட வரும், இந்த குடும்பத்துல வரும், இந்த புள்ள குட்டிகள் பேரன் பேட்டிகள்கிட்ட வரும். அதனால நான் கொஞ்சம் தியாகம் செய்யறது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அல்லா எத்தனையோ வகை வகையான பாக்கியங்களை சந்திக்கிறான். நாங்க உணவு இல்லாம இருக்கிறல்ல, குடிக்காம இல்ல, ஆடைகள் இல்லாம இல்ல, பிரயாணம் செய்ய முடியாமல் சஹாபாக்கள் எங்க, மதீனா எங்க, பாகிஸ்தான் எங்க? பாகிஸ்தான் இல்ல, பலோஜிஸ்தான் என்று சொல்லி ஒரு பாகிஸ்தான் ஒரு 4-5 முக்கியமான ஸ்டேட், ஒன்று தென் பகுதி, இன்னொன்று கராச்சி பகுதி, இன்னொன்று பலோஜிஸ்தான் என்ற ஒரு பகுதி. அங்க எங்களோட பட்டான் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த பலோஜிஸ்தான்ல பஞ்சு கோர் என்று ஒரு கிராமம் இருக்குது. பார்த்தியில பஞ்சல்ல 5 கோர்ண்டா கபரு, பஞ்சு கோர் 5 கபருண்டா, 5 சஹாபாக்களுடைய கபறுகள் பாகிஸ்தானுடைய பஞ்சு கோர்ல இருக்கிறதுனால தான் அந்த ஊருக்கே பஞ்சு கோர்னு பெயர் வந்துச்சு. மதீனா எங்க, பாகிஸ்தான் எங்க,
நெற்றிருச்சா, பாதை வசதி இருந்துச்சா, அல்லது இந்த நெடிக்கேஷன் வேறு ஏதாவது இருந்துச்சா, ஒன்றுமே இல்லை. உண்ணுவதற்கு உணவும் இல்ல, குடிப்பதற்கு நீரும் இல்ல, பாஷையும் தெரிய, ஆனா போனாங்க, போய் எட்டி வைத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் பரவிச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இன்றைக்கு எங்களுக்கு அந்த மாதிரியான பெரிய தியாகம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் வாகனம், எல்லாருக்கும் ஓரளவு வசதி. நாங்க பசியிலேயும் இல்ல, பட்டு நிலையும் இல்ல, ஜமாத்திர வைத்து சாப்பிடாம இல்ல. ஆனா ஒரு மாஹவுல் ஒன்று வரோன்னு எங்கட ரூமுடைய, எங்கட யாருடைய, எங்கட ஆபீஸுடைய, எங்கட வீட்டுடைய சூழலை கொஞ்சம் விட்டுட்டு உலகத்திலிருந்து எத்தனை எத்தனையோ தியாகங்கள் செய்யறாங்க. வெளிநாடுகளை போயிட்டு 10 வருஷமா ஈக்கிறாங்க. மனைவியை பிரிந்து, உம்மாவை பிரிந்து, புள்ளகால பிரிந்து, பேப்பர் கிடைக்கணும், விசா கிடைக்கணும், அந்த நாட்டுடைய கிரீன் கார்டு கிடைக்கணும். எவ்வளவு பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய தீன் எங்கட வாழ்க்கையில வரணும்டா. அதற்கு கொஞ்சம் தியாகம் செஞ்சுத்தான் ஆகணும். யார் யாரு செய்கிறார்களோ பாருங்க, மாஷால்லா, அவர்களுடைய வாழ்க்கை செழிப்போ, அவர்களுடைய தொழில் வியாபாரத்துல பறக்க, அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல சாலிகான பிள்ளைகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்கள் சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் எந்த குறையும் இல்ல, நிறைய பாக்கியங்களை செய்திருக்கிறான். அதனால நாங்களும் எங்களை தொழிலோட வியாபாரத்தோட மனைவி மக்களை அப்படி போட்டுடுவோம் சொல்லல, அவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு, உணவுக்குரிய ஏற்பாடு, மகள்மார்களுக்கு வேற என்னென்ன தேவைகள், பாதுகாப்புக்கு ஏற்பாடு, படிப்புக்குரிய ஓதலுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு, எப்படி மற்ற வேலைகள், நாட்டில் ஒரு காணி பிரச்சனை போறோமா இல்லையா, ஒரு மாதம் நாட்டில் போயிட்டு தங்கி அந்த காணி பிரச்சனையை தீர்க்கிறோமா இல்லையா, ஒரு சொத்து பிரச்சனைக்காக மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் முட்டிட்டு போறோமா இல்லையா, உம்மா பாப்பாவுக்கு ஒரு நோய் இருந்தா கண்டிப்பா போகணும் போறோமா இல்லையா, இவைகள் அனைத்து விடவும் எங்கள்கிட்ட தீ வந்தா ஏருலக வெற்றி, ஆசிராவுல வெற்றி, அல்லாஹுடைய அருள், நபியுடைய ஷபாத், நபியுடைய அந்த ஷபாத்தில் எங்களை பங்கு கிடைக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் எல்லாரும், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தொழுகையில பேணுதல் காட்டுவோம், ஹலாலாக சம்பாதிப்போம், ஹரானா ஹராமான சம்பாத்தியம் வானம், அதுல பரக்கத்து இல்லை. ஹராத்தை சாப்பிட்டு அமல் செய்ய ஆசை வராது, அமல் செய்ய உற்சாகம் வராது. ஹராமான வளர்ந்த உடலால பாவத்தின் பக்கம் தான் அந்த உடல் தூண்டும். நல்லதை சாப்பிட்டா தான் அந்த உடல் நல்லதை செய்வதன் பக்கம் எங்களை தூண்டும். அதனால சம்பாத்தியத்தை ஹலாலாக ஆக்குவோம். முதல்ல நாங்க மாறுவோம், நாங்க திருந்துவோம். அப்ப மனைவியை திருத்தலாம், பிள்ளைகளை திருத்தலாம், சொல்றதை விட எங்களை பார்த்து அவர்கள் திருந்துவாங்க. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, எங்க எல்லாத்துக்கும் ஆசை, எப்படியோ கடந்த காலத்தை கழிச்சிட்டேன், ஆனா எதிர்காலத்துல நான் அப்படி வாழையில, நான் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் ஒன்று வரணும், ஒரு மாற்றம் ஒன்று வரணும், ஒரு திருத்தம் ஒன்று வரணும், நான் நல்லவனாக வரணும், திடீர்னு மூத்து வந்துட்டா நான் நல்ல முறையில களிமாவோட மரணிக்கணும் என்று எங்கள் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அதற்குரிய ஒரு ஆயத்தமாகத்தான், அதற்குரிய ஏற்பாடா